வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் கோடைகால பருத்தி சாகுபடி பற்றிய விரிவான தகவல்களை இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் சிவகுமார் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
அன்பார்ந்த தமிழக விவசாய பெருங்குடி மக்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் உங்களிடம் விவசாயத்தை பற்றி உரையாட உள்ளேன். குறிப்பாக கோடை பருத்தி சாகுபடி என்ற தலைப்பில் நான் உங்களோடு உரையாடுகிறேன். ஏன் பருத்தியை வந்து இவ்வளோ முக்கியமாக இந்த கோடை காலத்தில் பயிரிடணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம தமிழ்நாடு வறட்சி மிகுந்த மாநிலம். ராஜஸ்தானுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நீர் ஆதாரம் ரொம்ப மிக குறைவு. இந்தியாவிலேயே நம்ம வந்து ராஜஸ்தானுக்கு அடுத்து இருக்கிறோம். மற்ற மாநிலங்கள்லாம் நிறைய தண்ணி இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஏன் கோடை பருத்தி சாகுபடி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வேணும் இல்லைங்களா? ஒன்று, இந்த வருஷம் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுனால ஏரி குளம் குட்டையில் ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிணற்று பகுதிகள்லாம் கூட ஓரளவுக்கு நிறைஞ்சி எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணி வந்து நாம் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். மழை தண்ணீர் வந்து நாம் சேமித்து வைக்கணும். ஏரி குளங்கள்லாம் பழைய மாதிரி தேங்கியிருந்தால் தான் நிலத்தடி நீர் உயரும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி சேமிக்கிற நேரத்தில் இப்போ கிடைக்கிற தண்ணியை வச்சும் நாம் லாபம் ஈட்டுறதுக்கு தகுந்த பயிர் சாகுபடி செய்ய வேண்டும். அதற்கு தான் கோடை பருத்தி சாகுபடியை பற்றி பேச உள்ளேன். பருத்தியானது தேவை அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக பருத்தியினோட தேவையும் நாமெல்லாம் ஆடை அணியறதுக்கு உண்டான தேவையும் அதிகமாகிட்டே போயிட்டு. குறிப்பாக சொல்லணும்னா நாம் வந்து நம்மளோட இந்திய மக்கள் தொகைக்கு ஒரு 20-30% கூட நம்ம உற்பத்தி பண்ணுற பருத்தி பத்துறதில்லை. அதாவது பருத்தியோட ரசாயன பொருள்களால் உருவாக்கின நைலான், பாலியஸ்டர், நைக்ரா இந்த மாதிரி செயற்கையான நூல்களில் கலந்து தான் இப்போ ஆடைகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த குளிர்கால சமயத்திலெல்லாம் அந்த வடக்கு பக்கம் மலை பக்கம்லாம் அவங்க அந்த உள் உரோமத்தில் இருக்கிற ஆடையை அணிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விஸ்கோஸ்னு ஒரு நூல் இருக்கு. அதாவது மரக்கூலை வந்து நூலாக்கி விஸ்கோஸ் துணின்னு சொல்கிறதுங்க. இந்த எல்லா நூல்களோட பருத்திலைக்கு தான் அதிக முக்கியத்துவம். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் ஏற்றது, ஒரு கம்பீரமான லுக்கு கொடுக்கும், வெயில் காலத்துக்கு மிகவும் சிறந்தது. பருத்தி ஆடை அணியிறப்ப காற்றோட்டம் நல்லா இருக்கும். அதனால தான் இப்போ விலை அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்குங்க. மத்திய அரசாங்கம் வந்து குறைஞ்சபட்ச விலை அப்படின்னு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக வந்து நம்ம பிடி பருத்தி எல்லாம் இப்போ வந்து அதிகமாக மகசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனோட நூல் இலை நீளம் பார்த்தீங்கன்னா நீண்ட இலை பருத்திங்கிறது 29.3 mm இல்லைன்னா 2.93 cm மேலே இருக்கிறதெல்லாம் நீண்ட இலை பருத்தி. அது மாதிரி நீண்ட இலை பருத்தி, மத்திய இலை பருத்தி, குறுகிய இலை பருத்திக்கு ஒவ்வொன்றுக்கும் விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இந்த நீண்ட இலை பருத்தி தான் இப்போ வந்து பிடி பருத்தியில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்களில் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டு வருகிறது அதிகமாக. ஏன்னா இதுக்கு வந்து நல்ல விலையும் இருக்குது, விளைச்சலும் நல்லா இருக்கும். அந்த நீண்ட இலை பருத்திக்கு வந்து குறைஞ்சபட்ச ஆதார விலை வந்து இந்த ஒரு 2017 1400 அதிகப்படுத்தி இன்னைக்கு வந்து 63 ரூபாயில் விற்றுக்கிட்டு இருக்குது ஒரு கிலோ பஞ்சு. அப்படின்னா ஒரு குவிண்டால் 6300 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் வெளி மார்க்கெட்டில் இந்த கடந்த ஒரு வருஷமா என்ன விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ விற்கிதுங்க? ஒரு 70 ரூபாயிலிருந்து இப்போ ஒரு வருஷமா இறங்கவே இல்லை. நடுவில் இப்போ ஒரு 6 மாசமா 80 ரூபாய்க்கு மேலே இருக்கு. என்ன காரணம்? பருத்தியின் தேவை அதிகம். அதுவும் தமிழ்நாட்டுக்கு பருத்தியின் தேவை மிக மிக அதிகம். காரணம் என்னன்னா இந்தியாவில் வந்து ஒரு 2049 ஒரு நடுத்தர நூல் தயாரிக்கிற மில்லெல்லாம் இருக்குதுன்னாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 850 இருக்குது. அந்த 850 மில்லுக்கும் தேவையான பருத்தி எவ்வளோ வேணும்னா கிட்டத்தட்ட ஒரு 100 லேக் பேல்ஸ் வேணும். ஆனால் இந்தியாவில் வந்து 12 லட்சம் மில்லியன் ஹெக்டேரில் கிட்டத்தட்ட ஒரு 350 லேக் பேல்ஸ் வருஷம் நாம் உற்பத்தி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த தொகையில் 1/3 நம்மகிட்ட வேணும். அப்படின்னா 12.5 லட்சம் பரப்பளவில் இந்தியாவில் பருத்திடுறோம்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பரப்பிடணுங்க? 40 லட்சம் ஹெக்டேர் நாம் பயிர் செஞ்சாதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மில்லுக்கெல்லாம் நாம் வந்து பருத்தி கொடுக்க முடியும். ஆனால் நாம் பயிரிடுற நிலம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ஹெக்டேர் தான். இந்தியாவில் வந்து 1% தான் நம்ம பயிரிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் பயிரிடப்பட வேண்டியது 35% பயிரிடணும். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க, 34 மடங்கு குறைச்சலாக நாம் பயிர் செஞ்சிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு உண்டான பஞ்செல்லாம் குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு லாரி மூலியமாக வந்துகிட்டு இருக்குங்க. அதனால் இப்போல்லாம் உங்களுக்கு டீசல் விலை அதிகம் ஆகிடுச்சு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்லாம் அதிகம் ஆகிடுச்சு, அங்கேருந்து பஞ்சு கொண்டுகிட்டு வர்றதே ஒரு அதிகமான வேலை. மேலும் இப்போ அந்த மாநிலங்கள்லாம் நிறையா மில்லு வந்து போச்சு, அதனால் தமிழ்நாட்டில் நல்லா விலை வித்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுன்னு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே நல்ல பருத்திக்கு விலை இருந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சிருக்கிறதுனால கோடை பருத்தி சாகுபடி செய்கிறது மிகுந்த லாபத்தை கொடுக்கும். சரி, என்ன ரகம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இப்போ பிடி பருத்தி இருக்கு. அந்த பிடிங்கிறது அந்த காய் புழு, போடாப்ட்ரா லிட்ராங்குது, புரோட்டனியா புழு, இந்த புழுவையெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிக்கு கண்ட்ரோல் பண்ணாது, அதுக்கு நம்ம மருந்து தான் அடிச்சு ஆகணும். அதனால் இந்த பிடி பருத்தி வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் கோ17 ஒரு ரகம் உருவாக்கியிருக்காங்க, அதை வாங்கி நீங்கள் போடலாம். சிறுவல்லிபுத்தூர் ஆராய்ச்சி நிலையத்தில் SVPR6 ஒரு ரகம் உருவாக்கியிருக்காங்க, அதை வாங்கி போடலாம். அப்புறம் கோயம்புத்தூர்லே மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தோட கிளை இங்கே ஒன்று இருக்குது, அதில் வந்து சுரபிங்கிற ரகம் இருக்குது, சூரஜிங்கிற ரகம் இருக்குது, சுரக்ஷான்னு இப்போ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கி, குறிப்பாக இந்த கோடை காலத்துக்கு பிடி பருத்தியை நீங்கள் வாங்கி போடணுங்கிறது கிடையாது. இந்த பல்கலைக்கழகம் மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்கிற பருத்தி வாங்கி போட்டிங்கனாவே நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த கோடை பருவத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னாங்கன்னா, புழு தாக்குதல் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து மானாவரியில் நாம் மழை காலத்து பயிராக நம்ம வந்து ஆகஸ்ட் மாதம் இல்லைன்னா புரட்டாசி மாதம் விதை போடுவோம். அப்போ வந்து நாம் வந்து ஜனவரியில் அறுவடை முடிக்கிறோம். இந்த ஒரு 5 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்காலத்தில் புழுக்கள்லாம் அதிகமாக இருக்க வாய்ப்பு, ஆனால் கோடை காலத்தில் புழு தாக்குதல் மிக குறைவாக இருக்கும். அதனால் புழுவுக்கு உண்டான மருந்து அடிக்கிறது பிடி பருத்தியில் எந்த அளவுக்கு இல்லாமல் இருக்குதோ அதே மாதிரி வெரைட்டிலையும் உங்களுக்கு வந்துடும், அதிகம் புழு இருக்காது. அடுத்து சாறு உறிஞ்சிற பூச்சி லீஃப் ஹாப்பர்னு சொல்கிறது, இல்லைன்னா ஜாசிட்னு சொல்லுவாங்க, அது த்ரிப்ஸு, இந்த வெள்ளை, இதுக்கு மட்டும் 3 அளவாக மருந்து அடிக்கணுங்க. என்ன மருந்து சொல்கிறாங்களோ அந்த மருந்தை அளவாக அடிக்கணும். குறிப்பாக வெள்ளை, லீஃப் ஹாப்பர், த்ரிப்ஸ், இது 3 ஒவ்வொன்றுக்கும் மருந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது, அந்த அளவில் தான் நீங்கள் அடிக்கணும். அடுத்து இன்னொரு சிறப்பான அம்சம், கோடை பருத்தியை அப்படி செய்யணுன்னா சாதாரணமாக பருத்திக்கு வந்து 150 நாள், இந்த கோடை பருத்திங்கிறது ஒரு 10 முன்னாலே வந்துடுங்க, ஒரு 10 முன்னாலே வந்துடும், 140 நாளே வந்துடும். நம்ம கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் நல்லா காய் நல்லா பெருசாகி நல்லா முதிர்ச்சி அடைஞ்சோடனே தண்ணியை நிறுத்திக்கிட்டோம்னா மலை ஒடியாந்துடும். இந்த முதிர்ச்சி அடைகிற வரலாம் தண்ணி இருந்தால் போதும், தேவையில்லாமல் கடைசியாக ஒரு தண்ணி கொடுக்க தேவையில்லை. அதனால் 140 கொஞ்சம் வேகமாக வந்துடும். ஒன்று, ரெண்டாவது வந்து நீங்கள் மானாவரியில் வந்து 2 பிக்கிங் 3 பிக்கிங் 3 தூரம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த கோடையில் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று குறைச்சிடலாம், அதிகபட்சம் 2 தான், ஆரம்பத்தில் ஒரு மதியத்தில் ஒன்று, கடைசியாக 1, 2 பிக்கிங் போதும். அதனால் இந்த பஞ்சு எடுக்கிறது தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 10 ரூபா 12 ரூபா 13 ரூபாலாம் 15 ரூபா வரலாம் கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த 2 பிக்கிங்கே போகிறதுனால உங்களுக்கு பருத்தி எடுக்கிறது அதிக செலவு, அந்த அதிக செலவின வேலையில் வந்து மீதியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதாவது லாபத்தில் அந்த செலவு வந்து லாபத்தில் உங்களுக்கு சேருது. அதனால் கோடை பருத்தி இப்போ கூட நீங்கள் போடலாம். இப்போ ஏன் பேசுகிறேன்னா மார்ச் சொல்ல வரேன், இப்போ கூட போட்டிங்கன்னா 4-5 வந்துடும். தண்ணி இருக்கிறவங்க போட்டிங்கன்னா தாராளமாக போடலாம், தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணாலும் போடலாம் பருத்தியை. இது வந்து பருத்திங்கிறது ஒரு வெப்பமண்டல பயிர், நல்லா வெயில் இருக்கிறதா ரொம்ப நல்லா வரும். கோடை காலத்தில் பஞ்சினோட தரம் நல்லாயிருக்கும், பூச்சி தாக்குதெல்லாம் குறைச்சிருக்கிறதுனால பஞ்சினோட தரம் நல்லாயிருக்கும், விலையும் நல்ல விலை, கோடை விலை பருத்திக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும். மானாவரி பருத்தியோட கோடை விலை பருத்திக்கு தரம் அதிகங்க. நீங்கள் அந்த பஞ்சு எடுக்கிறப்பவும் அந்த தரம்னு பேச ஆரம்பித்தோம்னா அந்த பஞ்சும் தரமாக நாம் உற்பத்தி பண்ணணும். அந்த பஞ்சில் வந்து பாலித்தீன் பையில் எடுக்கக்கூடாது, பாலித்தீன் நூல் கலக்கும், தலைக்கு ஒரு குள்ளா மாதிரி இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் போட்டுக்கிற மாதிரி சின்ன கவர்லாம் இருக்குது இல்லைங்களா, இப்போ மாஸ்க் போடுற மாதிரி தலைக்கு ஒன்று முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு போட்டுக்கணும். இல்லைன்னா நம்ம பழைய காலத்தில் துணியிலேயே வெயில் படாமல் கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டி முடி விழுகாமல் பாதுகாத்துக்கணும். அப்புறம் பருத்தி எடுக்கிறது வந்து நீங்க காலையில பனியில் எடுக்கக்கூடாது, பனி முடிஞ்சதுக்கு அப்புறம் வெயில்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஈரப்பதம்லாம் போனதுக்கு அப்புறம் சுத்தமா பருத்தி எடுக்கணும். பருத்தி எடுக்கிறப்ப அந்த காஞ்ச இலையெல்லாம் அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா, மற்றபடி ஏதாச்சும் பூச்சி பேனெல்லாம் இருந்ததுன்னா அதை தட்டி விட்டு சுத்தமா எடுத்துக்கிட்டு வந்து திரும்ப ஒரு தரம் எல்லாம் நம்ம வீட்டில் சேமித்து வைக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் ஒரு தரம் சுத்தப்படுத்தி நல்லா கொஞ்சம் வெயிலில் உலர்த்தி வீட்டுக்குள்ளே ஈரப்பதம் இல்லாத இடத்த நல்லா சேமித்து வைக்கலாம். விலை நல்ல விலையாக இருந்தால் உடனே போட்டுடலாம், இல்லை இன்னும் ஒரு 10 நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து விலை ஏறுதுன்னு உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்திலேயே இந்த விலை அறிவிப்பு செய்கிற துறையெல்லாம் இருக்குது, மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் செல் டெமிக்னு சொல்கிறதுங்க, அந்த துறையிலிருந்து சொல்லுவாங்க. அந்த பரிந்துரையை கேட்டு நீங்கள் சேமித்து வைக்கலாம், இல்லைனா உடனேவும் போடலாம். இப்படியெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு கோடை பருத்திக்கு நல்ல லாபம் கிடைக்குது. அதனால் இப்போ வந்து சித்திரை வரப்போகுது, இப்போ போடலாமா தாராளமாக போடலாம், சித்திரையிலையும் போடலாம், வைகாசிலையும் போடலாம், இப்போ பங்குனியிலையும் போடலாம், தையிலிருந்தே போட்டுக்கிட்டு வரலாம். தண்ணி தான் முக்கியம், தண்ணி நீங்கள் அளவாக கட்டுங்க, தண்ணி வந்து பார் போட்டு விதப்பு செய்யுங்க, அப்போ தான் வந்து தண்ணி குறைச்சலாக விட்டால் போதும், புல்லும் கொஞ்சம் குறைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பருத்தி வந்து நீங்கள் வந்து கோடை காலத்தில் ட்ரிப் இரிகேஷன்லையும் செய்யலாம், ரொம்ப நல்லது. ட்ரிப்புக்கு அந்தந்த டிஸ்டன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த விதையை ஊனி பைப்பு வச்சு அந்த தண்டு இருக்கிற பகுதிக்கு மட்டும் தண்ணி விழுந்தால் போதும், அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிப் இரிகேஷன்லையும் செய்யலாம். கோடை காலத்தில் உங்களுக்கு பயிர் செய்யவும் அறுவடை செய்யவும் தொழிலை விவசாய கூலி தொழிலாளர்கள்லாம் சௌரியமாக கிடைப்பாங்க, அதனால் உங்களுக்கு தொந்தரவு கம்மி. நிறைய இந்த மாதிரி ஒரு சாரம்சம் ஒரு நன்மைகள்லாம் இருக்கிறதுனால தான் கோடைப்பருத்தி செய்யணும்னு நான் இப்போ உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் விவசாய பெருங்குடி மக்களாகிய நீங்கள் நீர் ஆதாரம் யாராரிடம் உள்ளதோ இல்லை ட்ரிப் இரிகேஷன் உள்ளதோ எல்லாரும் கோடைப்பருத்தி சாகுபடி செஞ்சு நீங்கள் சிறப்பாக லாபம் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் நான் இப்போ உங்களுக்கு கோடையை பருத்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து இந்த பருத்தி சாகுபடினாவே மருந்துன்னு ஒன்று வந்து போயிடும், தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக மருந்து அடிக்காதீங்க. என்ன பரிந்துரைக்கிறாங்களோ என்ன மருந்து கொடுக்குறாங்களோ அதை வந்து அளவாக கொடுங்க. எப்பவும் ஒரு பூச்சி இருந்ததுன்னா அதுக்கு உண்டான எதிர்ப்பு பூச்சி இருக்கும், அதை சாப்பிட்றதும் இருக்கும். நீங்கள் அதிகமாக மருந்து அடிச்சிங்கன்னா அந்த எதிர்ப்பு பூச்சி ப்ரீடேட்டர் பிரேஸுங்கிறது அது வந்து இந்த நம்ம பயிரை தாக்கிற பூச்சியை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதுவும் செத்து போயிடும். அதனால் இது ஓரளவுக்கு இது இருக்கணும், நம்மளுக்கு அது இருக்கணும். அதனால் மருந்து வந்து நீங்கள் அளவாக அடிக்கணும். அப்புறம் பருத்தியில் மிக முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா யூரியா அளவாக போடணுங்க, ரொம்ப முக்கியம். யூரியா அதிகமாக போட்டிங்கன்னா பூச்சி அதிகமாகி போயிடும், யூரியா கொஞ்சம் குறைச்சி அளவாக போடணும். அது வந்து சிக்கனமான அது மட்டுமில்லை, பயிரும் பாதிப்புக்குள்ளாகாமல் நல்லா இருக்கணும். ஆகவே நான் இந்த சொன்ன தொழில்நுட்பங்கள் இந்த சாரம்சம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து யோசித்து கோடை பருத்தி சாகுபடி செஞ்சு நீங்கள் பயன்பெறும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை கோடைக்கால பருத்தி சாகுபடி பற்றி விவரங்களை அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.